நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நூற்றி ஏழு புள்ளி நாலு பண்பலையில்
விவசாயி விவசாயி.
வணக்கம், எனது பெயர் சிந்துஜா. நான் முதலாம் ஆண்டு முதுகலை யோகம் மனித மாண்பு என்னும் படிப்பை படிக்கிறேன். என்னை பொறுத்தவரை யோகம் என்பது என்ன என்பதை பற்றி பேசுள்ளேன். யோகம் என்பது வாழ்க்கை நெறியே ஆகும். யோகம் என்றால் இணைதல் என்பதாகும், இனிமை காத்தல் எனப்படும். எவற்றை இணைப்பது, எவற்றில் இனிமை காண்பது? தானினும் தனி மனிதனில் உடல், உயிர், மனம் என்னும் மூன்று உள்ளன. நமக்கு பரு உடல் உள்ளது. உடலில் உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது. மனதால் தான் எண்ணுகிறோம். அந்த எண்ணமே சொல்லாகவும் செயலாகவும் மலர்கின்றது. இவற்றையே யோகம் என்கிறோம். யோகம் என்பது ஆசனங்கள், அதாவது உடலுக்கும் மட்டுமன்றி உடலுக்கும் உயிருக்கும், உயிருக்கும் மனதிற்கும், தனக்கும் சமுதாயத்திற்கும், தனக்கும் இயற்கைக்கும் இனிமை காத்தலாய் அமைகிறது. உடலுக்கு யோகாசனங்களும் உயிருக்கும் மனதிற்கும் இயற்கைக்கும் சில தவங்களும் தியானங்களும் அகத்தாய்வுகளும் அமைகின்றன. இந்நான்கிலும் இனிமை காக்கின்ற வாழ்க்கை நெறியே யோகம் ஆகும். இயற்கையை நாம் சரியாக விளக்கி கொள்ளவில்லை. தனி மனிதன் ஆற்றல் உள்ளது, அறிவு இருக்கின்றது. செயல் செய்ய ஆற்றல் தேவை. எதை செய்வது, எப்படி செய்வது, ஏன் செய்ய வேண்டும் என்று சிந்திப்பது அறிவை குறிக்கின்றது. தன்னை சுற்றி மற்ற மனிதர்கள் பார்க்கின்றார்கள், மற்ற உயிரினங்கள் பார்க்கின்றார்கள். தாவரங்கள், மரம், செடி, புழு, எறும்பு, பாம்பு, யானை இவற்றை பார்க்கின்றன. உயிரற்ற பொருட்களை பார்க்கின்றன. மலை, கடல், வானம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவற்றை பார்க்கின்றன. இவை எல்லாம் ஓர் ஒழுங்கமையில் உள்ளன, இயங்குகின்றன என்பதை உணர்ந்து கொள்கின்றன. பூமி தன்னைத்தானே சுற்றுவதற்கு 24 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. பூமி சூரியன் ஒரு முறை சுற்றி வர ஓர் ஆண்டாகின்றது. இந்த இயக்கத்தில் ஓர் ஒழுங்கு உள்ளது. எல்லாமே சரியாக நடக்கின்றன, எப்போதும் தவறில்லை. பருவ காலங்கள் சரியாக வருகின்றன. எனவே தன்னை விட பேராற்றலும், அதாவது ஃபோர்ஸ், பேரறிவும் உடைய ஒன்றுதான் இவற்றை எல்லாம் இயக்குகிறது என்பதை உணர்கிறோம். இதையே தெய்வம், இயற்கை, இறைநிலை, கடவுள் என்று அழைக்கின்றோம். அந்த இறைநிலை அறிவை உணர்வதே யோகமாகும். மனிதனுடைய சிற்றறிவும் இயற்கையின் பேரணிவும் இணைந்து இனிமை காத்தலே யோகமாகும். செயலை செய்வது நாம், அதற்கு விளைவாக வருவது இறைநிலை. உணவை உண்பது நாம், அதை இரத்தமாகவும் சதையாகவும் சத்து பொருளாகவும் மாற்றுவது இறைநிலை. இதையே செயல் விளைவு தத்துவம் என்பர். இதுவே இறைநிலையாகும், இயற்கையின் சட்டமாகும். ஒரு செயல் செய்தால் அதற்கு விளைவு நிச்சயம் உண்டு. விளைவு இன்பமாகவோ துன்பமாகவோ வரும். விளைவு இன்பமாக இருக்க வேண்டுமானால் இயற்கையை நாம் மதித்துழுக வேண்டும். இயற்கையை இயக்க மதித்து ஒத்து வாழுதலே வாழ்க்கைக்கு இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் அமையும். இதுவே யோக வாழ்க்கையாக மாறும். பின்பு யோகத்தில் பொருள் என்று அறியும் போது, முன்பு கூறியது போலவே யோகம் என்பது ஒன்றுபடுதல், இணைதல், பந்தமாதல், கலத்தல், மேல்நிலை சேர்த்தல், அதுவேதான் என்று பலபட பொருள்படும். மனிதனுடைய அறிவை உயர்த்தி மனதை வளப்படுத்தி வாழ்வை சிறப்பிக்கும் கலையே யோகமாகும். இந்திய நாகரிகத்திற்கு உரிய ஆன்மீக உளவியல் தொழில்நுட்பமே யோகம் எனப்படுகிறது. யோகம் என்ற சொல் இந்திய மரபில் கடந்த 4000 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் தன்னை கடந்த இறைநிலை ஒன்றை சேர்த்ததற்கான பலவேறு முயற்சிகளை குறிப்பதாகும். யோகம் ஒரு கலையாகவும் அறிவியலாகவும் குறிப்பிடுவர். இதுவே யோகத்தை பற்றின விளக்கங்கள். பின்பு யோகம் எவ்வாறு தோன்றியது, யோகத்தின் வரலாறு என்ன என்பதை காண்போம். யோகாவின் தோற்றமும் அதன் வரலாறை பற்றி நான் கூறுகிறேன். ஆதிகாலத்தில் மனிதன் குகையில் வாழ்ந்தான். மெதுவாக நெருப்பின் பயனறிந்தான். பிறகு தனக்கு உணவு சமைக்க கற்றுக்கொண்டான். அதன் பின் விவசாயம் செய்து பயன்களை தெரிந்து கொண்டான். படிப்படியாக இயற்கை வளங்களை தனக்கேற்று வாழ்வின் வளங்களாக மாற்றி அனுபவம் கொள்ள தெரிந்து கொண்டான். இவ்வாறு மனிதன் சிந்தனை ஆற்றலினால் அறிவிலே உயர்ந்து கொண்டே வந்தான். அனைத்து உயிர்கள் உலகம் இவற்றுக்கெல்லாம் ஆதியான மூலம் என ஆராய தொடங்கினான். அந்த ஆராய்ச்சியில் சுத்த வெளியே அதாவது இறைநிலையே மூலப்பொருள் என கண்டான். அதுவே எல்லாம் வல்ல இறைநிலை என உணர்ந்தான். தான் அந்த சுத்த வெளியை அடைவதற்காக வாழ்க்கை நெறிகளை யோகமாக வகுத்தான். மூலத்திலே அறிவதற்கான ஆராய்ச்சி விளக்கமே தத்துவமாக வளர்ந்தது. யோகம் என்ற அற்புதமான வாழ்க்கை கலை இந்தியாவில்தான் தோன்றியது. இதை எல்லாரும் ஒத்துக்கொள்கின்றனர். எனினும் அது தோன்றிய காலத்தை யாராலும் சரியாக கூற முடியவில்லை. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியதற்கான சான்றுகள் இருக்கின்றன, அப்படியே கருதப்படுகின்றன. அந்த காலத்தில் உலகம் பலம் மிகுந்ததாகவும் வாழ்வு நிறைவுடையதாகவும் இருந்தது. ஓய்வாக சிந்தனையில் ஆழ்ந்து உலகில் உள்ள அனைத்து தோற்றங்களுக்கும் காரணமான பொருளான இறைநிலையை அறிய முனைந்தனர். அந்த தேடுதலின் விளைவாக தோன்றியது யோகம் என கருதப்படுகிறது. கிமு 5000 சிந்துவெளி அமைந்திருந்தது. மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகத்தில் அச்சமூகத்தினர் யோக கலையை அறிந்திருந்ததற்கான அடையாளங்கள் அகழ்வாய்விலே கிடைத்துள்ளன. சிந்துவெளி நாகரிகம் ஏற்கனவே இந்தியாவில் இருந்த நாகரிகங்களில் தலையானது ஆகும். ஆசிரியர்கள் இந்தியாவுக்கு நுழைந்த பின்னர் வடமொழியிலும் வேதங்களில் நம் நாட்டில் உருவாகின. ரிக், யஜர், சாமம், அதர்வன் எனப்படும் வேதங்களும் உருவாகின. இவை ஒவ்வொன்று மந்திர பாடல்களும் பிரம்மணம், உபநிடதம் ஆகிய மூன்று பகுதியை உள்ளடக்கி கொண்டன. மந்திரங்கள் தெய்வங்களை நோக்கி கூறப்படும் துதிகள். மந்திரங்கள் உச்சரிக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய செயல்களை விவரிப்பன பிராணமங்கள். மந்திரங்கள் பிராணமங்கள் ஆகிய இரண்டையும் ஒட்டியெழும் தத்துவங்கள் ஆராய்ச்சி செல்பவையே உபநிடதங்கள். அதாவது நம் தமிழ் கட்டுரைகளை படிக்க விவரிக்கும் உரையே உபநிடதம் என்று சொல்லப்படுவார்கள் தமிழ் புத்தகங்களுக்கு. அதுபோல மந்திரங்களை தமக்கு ஏத்தவாறு புரியும்வாறு மாற்றியதே உபநிடதங்களால் அமைய பெற்றது. பிராமணங்கள் உபநிடதங்களும் இடையே ஆரண்யகம் என்றாகும் பகுதியும் உண்டு. ஆரண்யகம் என்றால் காடு. இல்லறத்தான் துறவரம் பூண்டு காட்டில் இருந்து செய்ய வேண்டிய முறைகளை விவரிப்பதே இந்த ஆரண்யம் ஆகும். உபநிடத்தின் வேதத்தின் சாரமாக விளங்கியது. வேதங்கள் ரிக்வேதம் பழமையானது. அதில் தெய்வங்களாக கருதப்படுவது இந்திரன், அக்னி, வருணன் ஆகியோர் முதலிடம் வகித்தனர். அப்போது வழிமுறையாக யாகம் மட்டுமே இருந்தது. கோயிலில் வழிபாடு முறை அப்போது இல்லை. வேதங்கள் முற்பாதியில் மந்திரங்கள் பிராணமங்கள் இருந்தன, பிற்பாதியில் உபநிடதங்கள் இருந்தன. வியாசர் என்ற முனிவர் வேத கருத்துக்களை ரிக், யஜுர், சாமம், அதர்வன் என 4 வேதங்களாக பிரித்தார். ரிக் என்பது சோத்ர பலிகள், யஜுர் என்பது யாகம், சாமம் என்பது பண் அல்லது இசை, அதர்வனம் என்பது மந்திரம். அக்காலத்திலேயே கடவுளை மறுக்கும் உலகாயுதம், சமுதம், பௌத்தம் போன்ற மதங்கள் மக்களிடையே செல்வாக்காக இருந்தன. அவற்றில் கடவுள் என்ற தனிப்பட்ட ஒருவரால் அதாவது பொருளால் உலகை படைக்க முடியாது. கடவுள் இல்லை. வாழ்கின்ற காலத்தில் நல்லொழுக்கங்களும் நற்சிந்தனைகளும் ஆகியவற்றை கடைபிடித்து வாழ்தலே போதும் என வலியுறுத்தின. பிறகு இதனால் உபநிடத முனிவர்கள் வேறு வகையில் சிந்திக்க தொடங்கினர். கேள்வி மூலம் பல்வேறு தெய்வங்களை வழிபாடும் முறையை மாற்றி பிரம்மம் என்ற உருமாற்ற மூலப்பொருளை அறிந்தனர். இவ்வகையில் பல்வேறு முனிவர்கள் சிந்தித்ததால் கிடைத்ததே உபநிடதங்கள். உபநிடதங்கள் ஒரே காலத்தில் தொகுக்கப்பட்டவை அல்ல, வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு முனிவர்களால் தொகுக்கப்பட்டவை. இதன் காரணமாக இவற்றுள் முரண்பாடுகள் தோன்றியது. இம்முரண்பாடுகளை சரி செய்வதற்கே பாதராயணர் பிரம்மசூத்திரம் என்னும் நூலை உபநிடதங்களில் தொகுப்பாக எழுதினார். இது மிகவும் சுருங்கிய சூத்திர வடிவில் அமைந்திருந்தது. பிரம்மசூத்திரம் முரண்பாடுகள் இல்லை என்றாலும் சுருக்கமாக எழுதியதால் அதில் தெளிவின்மை இருந்தது, புரிந்து கொள்வதில் சிக்கல்கள் கொடுத்தது. அதனால் பிற்காலத்தில் சங்கரர், ராமானுஜர், மத்துவர் ஆகியோர் அவரவர் கோணங்களில் பிரம்மசூத்திரத்தை விளக்கி எழுதினர். அத்வைதம், விசித்வைதம், துவைதம் ஆகிய வேதாந்த மதங்கள் அவர்களின் பெயர்களை தோன்றின. தத்துவங்கள் தத்துவ வடிவில் சாதாரண மக்களுக்கு புரிவது கடினம் என்பதால் இராமாயணம், மகாபாரதம் என்ற இதிகாசங்கள் தோன்றின. மகாபாரதத்தில் கூறப்படுவது பகவத்கீதை சாந்திர நூலாக எழுந்தது. இது எல்லோராலும் போற்றப்பட்டது. பின்பு ஒரு பக்கத்தில் ஆத்திக மதங்களுக்கு நாத்திக மதங்களுக்கும் இடையே போராட்டம் நடந்தது. மறுபக்கத்தில் இந்தியாவின் பண்டை கடவுளாக சிவனே அல்லது வடபுறத்தினரின் நாராயணே என்ற போராட்டம் நடந்தது. இந்தியாவின் மீது முஸ்லிம் மன்னர்கள் படையெடுத்து வந்த அரசாண்ட போது இஸ்லாம் மதம் பரவியது. பின்பு ஆங்கிலேயர், பிரெஞ்சு, டச், போர்த்திஸ், ஆகிய மேலை நாட்டு வாணிய நோக்கத்தில் இந்தியாவில் நுழைந்த போது கிறிஸ்துவ மதம் பரவியது. வேத மதங்கள் புகுந்ததில் வர்ண தர்மம் இந்தியாவில் இஸ்லாம் கிறிஸ்துவம் பரவ முக்கிய காரணமாக விளங்கியது. இதுவே யோகாவின் கடந்த கால வரலாறாக ஆகின. தனது மதத்திற்கு ஏற்ப யோக நிலைகளும் மாறின. அதற்கேற்ப கடவுள் வழிபாடும் மாறின. இதுவே யோகம் பிறந்தது தத்துவம்.
நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் வேளாண் விரிவாக்கத்துறை முதுநிலை மாணவி சிந்துஜா.